எதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ்.
தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம்.
இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
எம் நெஞ்சம் நிறை எம் வத்திக்கான் வானொலி நேயர்கள், இன்று கேட்கவிருக்கும் நிகழ்ச்சிகள் விதையாகும் கதைகள், நேர்காணல் மற்றும் செய்திகள். விதையாகும் கதைகள். உண்மையான பகைவர் யார்? ராஜனும் ராக்கியும் நல்ல நண்பர்கள். இவர்கள் மீது பொறாமை கொண்ட ஒருவன் அவர்கள் மீது திருட்டு பழியும் சுமத்தி அரசரிடமும் புகார் செய்தான். அவ்விருவரையும் உடனே அழைத்து வருமாறு அரசர் காவலர்களுக்கு ஆணையிட்டார். காவலர்கள் அவ்விருவரையும் அரசரிடம் இழுத்து வந்தார்கள். தன்னிடம் வந்த அவ்விருவரையும் தீர விசாரிக்காமல் சிறை தண்டனை வழங்கினார் அரசர். தாங்கள் எக்குற்றமும் செய்யவில்லை என எவ்வளவோ மன்றாடியும் அரசர் அவர்களை சிறையில் அடைத்துவிட்டார். ஆனால் அடுத்த நாளே அரசருக்கு உண்மை தெரிய வந்தது. எனவே சிறைக்கு சென்று, "நான் உங்களை சரியாக விசாரிக்காமல் தண்டனை அளித்துவிட்டேன். என்னை தயவு செய்து மன்னித்து விடுங்கள். இனிமேல் இதுபோன்ற தவறு நடக்காது" என உறுதியளித்து அவர்களை விடுதலை செய்தார் அரசர். இருவரும் சிறையிலிருந்து வெளியேறி தங்கள் வீடுகளுக்கு சென்றனர். போகும் வழியில் ராஜன் ராக்கியிடம், "நீ அரசரை மன்னித்து விட்டாயா?" என கேட்டார். அதற்கு ராக்கி, "நான் ஏன் மன்னிக்க வேண்டும்? அரசர்தான் நம்மை விடுதலை செய்து விட்டாரே. நாம் செய்யாத குற்றத்திற்காக தண்டனையும் வழங்கி சிறையிலும் அடைத்து விட்டாரே" என்று சொன்னார். "அப்படியானால் நீ அரசரை மன்னிக்கவில்லைதானே?" என மீண்டும் கேட்டார் ராஜன். "இல்லை" என்றார் ராக்கி. "அப்படியானால் நீ இன்னும் அரசருடைய சிறையில்தான் இருக்கின்றாய்?" என்றார் ராஜன். ஆம் அன்புள்ளங்களே, நம்மை வெறுப்பவர்கள் நம் பகைவர்கள் இல்லை. நம்மால் வெறுக்கப்படுகின்றவர்களே நம் பகைவர்கள். நேர்காணல். இயேசு சபையின் சமுதாய நீதி சுற்றுச்சூழல் நீதி செயலகம். இயேசு சபை அருள்பணி முனைவர் சேவியர் ஜெயராஜ் அவர்கள் ரோம் உலகளாவிய இயேசு சபை தலைமையகத்தில் சமுதாய நீதி சுற்றுச்சூழல் நீதி செயலகத்தின் இயக்குநர். இவர் இன்று இச்செயலகம் சமுதாய நீதி மற்றும் சுற்றுச்சூழல் நீதிக்கு ஆற்றி வரும் பணிகள் பற்றி விளக்குகின்றார். அருள்பணி முனைவர் சேவியர் ஜெயராஜ் அவர்கள் கொல்கத்தா இயேசு சபை மாநிலத்தைச் சேர்ந்தவர். தந்தை சேவியர் ஜெயராஜ் அவர்களே, தாங்கள் இயக்குநராக இருக்கும் சமூக நீதி சுற்றுச்சூழல் நீதி செயலகம் இளையோருக்கு சுற்றுச்சூழலுக்கு நிறைய பணிகள் ஆற்றி வருவதாக நாங்கள் கேள்விப்படுகின்றோம்.
நன்றி. சுற்றுச்சூழல் என்பது ஒரு எங்களுடைய இயேசபையினுடைய இந்த செயலகத்தில் 2005 இணைக்கப்பட்டது. இந்த சுற்றுச்சூழல் நீதி என்பது இதற்கு முன்னாலே இயேசபையினுடைய முக்கியமான குழுவாக இருக்கக்கூடிய ஜெனரல் காங்கிரிகேஷன், அந்த சூழல் சமயத்தில் இதை பற்றி மிக அதிகமாக பேசப்பட்டது. ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் இதை பற்றி கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தது. அதனால அதை பற்றி நம்ம செயல்படணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் தாக்கம் அதிகம் இருந்தது ஒவ்வொரு ப்ராவின்ஸிலிருந்தும். அதனால 2005 இது இணைக்கப்பட்ட பிறகு இயேசபையில் உள்ள இந்த செயலகத்தின் மூலமாக ஒரு முக்கியமான ஒரு செயல் வந்து சமூக நீதிக்காக நம்ம எப்படி செயல்படுங்கிறது. 2-3 தடவை நாங்கள் எங்களுடைய ஆலோசனை மூலமாக ஒரு பப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு. We live in a broken world. நம்ம வந்து இந்த உலகத்தில் வந்து உடைக்கப்பட்ட நொறுக்கப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அடுத்து ஒரு தாக்கமாக ஒரு டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம், ஹீலிங் எ புரோக்கன் வேர்ல்டு. இந்த உலகத்தை எப்படி நம்ம குணப்படுத்துறது அப்படின்னு வெறும் சிந்தனையின் மூலமாக மட்டும் இல்ல, செயலகத்திலையும் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் 2008 நெட்வொர்க், இக்னேஷியன் அட்வொகசி நெட்வொர்க், வெறும் இயேசுவையினர் மட்டும் இல்ல மக்களோடு சேர்ந்து ஞாசியாருடைய சிந்தனையின் பிரகாரம் நம்ம எப்படி ஒருங்கிணைந்து நம்ம செயல்படுவதுங்கிறதுக்காக ஒரு நெட்வொர்க் எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறது ஆர்கனைஸ் பண்ணி, ஒவ்வொரு இயேசு சபையினுடைய புவியியல் அமைப்பு படி செயல்படுகின்ற 6 செயலகங்கள் இருக்கு. இந்தியா ஃபுல்லா, இந்தியா, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் எல்லாம் ஒரு இது மாதிரி, ஆப்பிரிக்கா ஒன்று, யூரோப் ஒன்று, லாட்டின் அமெரிக்கா, சென்ட்ரல் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா ஒன்று, அமெரிக்கா ஒன்று, இந்த மாதிரி 6 செயலகங்கள் இருக்கு. ஒவ்வொரு செயலகத்திலையும் ஒருத்தர் வந்து இதுக்காக, ஒவ்வொரு ப்ராவின்ஸ்லையும் அதே மாதிரி தனியா இது சமூக சூழலுக்காக எப்படி செயல்படுங்கிறது அவங்களுடைய ஒவ்வொரு நிறைய வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு ஒவ்வொரு ப்ராவின்ஸ்லையும். குறிப்பா நேச்சுரல் ஃபார்மிங் எப்படி பண்றது, மக்களுக்கு அதை கத்துக் கொடுக்கறது, இயற்கை விவசாயம், ஹார்வெஸ்டிங், சூரிய சக்தி எப்படி பயன்படுத்து, இந்த மாதிரி நிறைய வேலைகள் நடக்குது. அது மட்டுமல்லாம எல்லாரும் சேர்ந்து எப்படி நம்ம மக்களுக்காக இயற்கைக்காக குரல் கொடுப்பது முக்கியமான இடங்கள்ல, குறிப்பா ஐக்கிய நாடு லெவல்ல அல்லது சாதாரண மக்கள் வாழக்கூடிய தளத்துல இருந்தே டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஒவ்வொரு இடத்துலையும் மக்களுடைய குரல்ல அரசியல் ஆளுகின்ற மக்கள்கிட்ட இதை எப்படி சொல்றது அப்படிங்கிற ஒரு குரூப்பா ஏற்படுத்தி ஒவ்வொரு நாடுகள்லையும் இது செயல்பட்டு வர்றது. போலண்டில் நடந்தப்ப, பிரான்ஸில் நடந்தப்ப, ஜெர்மனியில் நடந்தப்ப, ஒவ்வொரு தடவையும் இந்த குழு சேர்ந்து போய் மக்களுடைய குரலை வந்து அங்கே எழுப்பியிருக்காங்க. அதனால இதே மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் இந்த மைனிங் சுரங்க தொழில் நடக்க அந்த இடங்கள்லையும் அதற்கு எதிராக மக்களுக்கு எப்படி பாதிக்கப்படுது, தண்ணீர் எப்படி பாதிக்கப்படுது, காற்று எப்படி பாதிக்கப்படுகிறது, சுற்றுச்சூழல் எப்படி பாதிக்கப்படுகிறது, மக்கள் எப்படி பாதிக்கப்படுகிறாங்க, குறிப்பாக இண்டிஜினஸ் அதாவது பழங்குடியினர் எப்படி பாதிக்கப்படுறாங்க, அவங்க இருக்கிற இடத்துல தான் இந்த இதெல்லாம் நடக்குது, அவங்க எப்படி பாதிக்கப்படுறாங்க, இதையெல்லாம் ஒரு ரிசர்ச் மூலமாவோ அல்லது அவர்களுடைய குரலை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போறது. போன தடவை இந்த சினட் நடந்தப்போ கூட அங்கிருந்து மக்கள் வந்திருந்தாங்க. இந்த எக்கோ ஜேஸ்விட்ஸ் அப்படின்னு சொல்றது, எக்கோ ஜேஸ்விட்ஸ் ஒரு அமைப்பு ஏற்படுத்தி இதன் மூலமா நடத்திட்டு இருக்கோம்.
தந்தை சேவியர் ஜெயராஜ் அவர்களே, தங்களது இந்த செயலகம் இளைஞர்களுக்கு ஆற்றி வரும் பணிகள் என்னென்ன?
மூன்றாவது எங்களுடைய இந்த திருத்தூதுவ பணிகளின் விருப்ப தேர்வில் வந்து இளைஞர்களுக்குங்கிறது முக்கியமான ஒரு இதா. இந்த இதுவரைக்கும் அவ்வளவு அதிகமா குழுவா இந்த சுற்றுச்சூழலுக்கு செய்யறது மாதிரி இளைஞர்களுக்கு அதிகமா இதுவரைக்கும் சேர்ந்து செயல்படவில்லை. ஆனா இப்போது பாக்குறப்ப எவ்வளவோ நிறைய காரியங்கள் நடந்துகிட்டு இருக்கு. மற்றவங்க எங்களுடைய செயலகத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து சொல்றப்ப, குறிப்பா புலம்பெயர்ந்தோர், இடம்பெயர்ந்தோர், குடிபெயர்ந்தோர் இருக்கக்கூடிய இடங்கள்லையோ அல்லது இந்த பழங்குடியினர் மக்களிடையோ அல்லது இந்த சமூக சேவையில செயல்படக்கூடிய இளைஞர்கள் குழுக்கள் நிறைய ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த குழுக்கள் மூலமா மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறது ஒரு முக்கியமான ஒரு செயலாக நடந்துட்டு இருக்கு. மேலும் எங்களுடைய பள்ளிகள்லையோ அல்லது பல்கலைக்கழகங்கள்லையோ, கல்வி நிறுவனங்களையோ அல்லது பணித்தலங்கள், ஒவ்வொரு இடத்துலையும் இந்த இளைஞர்களோடு எப்படி சேர்ந்து அவர்களுக்கு விழிப்புணர்வு கொண்டு வருவதும், ரெண்டாவது அவர்களுடைய எண்ணங்களை செவிமடுக்கிறது முக்கியமான ஒரு காரணம். எங்களுடைய இயேசுவை இந்த டிசைன்மெண்ட்னு சொல்றப்ப அவர்களுடைய சிந்தனைகள் என்ன அப்படிங்கிறது ஒரு முக்கியமானது. ஏன்னா நம்ம வந்து பழங்காலத்தில் இருக்க மாதிரி இருக்கு. இந்த காலத்து இளைஞர்களுடைய சிந்தனைகளை நம்ம கேட்கலைனாக்க நம்ம வந்து அவங்களோட சேர்ந்து செயல்பட முடியாது. அதனால அது ஒரு முக்கியமான ஒரு செயலாக இருக்கு, அவர்களுடைய சிந்தனைகளை செவிமடுத்தல். குறிப்பாக எங்களுடைய செயலகத்தின் வழியாக சமூக சிந்தனைகளை எப்படி கொண்டு வர முடியும் அவர்களோடு சேர்ந்து, அவர்களும் நிறைய நினைக்கிறாங்க. இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்க இளைஞர்கள் தான் சுற்றுச்சூழல் கிரேட்டா துன்பர்க், அவங்களுடைய வாய்ஸ் வந்து நம்ம அவங்களுடைய குரல்களை வந்து நம்ம கேட்கணும். அவர்கள் தான் வருங்காலத்தை பத்தி அதிகமா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய சிந்தனைகளை நம்ம கேட்கலைனாக்க நம்ம எதுவும் செய்ய முடியாது. இதை எப்படி பண்றது அப்படிங்கறது ஒவ்வொரு செயலகத்திலையும், 6 புவியியல் அமைப்பு படி இருக்கக்கூடிய எங்களுடைய இயேசபை செயலகத்துல எப்படி செய்யறாங்க அப்படிங்கறத ஒருங்கிணைச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதையும் இன்னும் எப்படி செய்யலாம் அப்படிங்கறது ஒரு சிந்தனையில இருக்கும்.
தந்தை சேவியர் ஜெயராஜ் அவர்களே, தங்களது இந்த பணியின் காரணமாக பல நாடுகளுக்கு செல்கின்றீர்கள், இந்த அனுபவத்தை எங்களோடு பகிர்ந்து கொள்வீர்களா? உலகம் சுற்றும் வாலிபராக இருக்கின்றீர்கள்.
பணியின் காரணமாக நிறைய நாடுகளுக்கு போக வேண்டிய நிலைமை. தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்திருந்தாலும் கல்கத்தாவில் அல்லது ஜார்க்கண்டில் அதிகமாக வேலை செய்திருந்துட்டு இருக்கேன். இப்போ பல நாடுகளுக்கு போறப்ப இந்த சமூக நிலைமையை பார்க்குறப்ப ஒவ்வொரு நாட்டிலையும் பல கஷ்டங்கள் இருக்கு. ஆப்பிரிக்கா போனாலும் சரி, நைரோபி போனாலும் சரி, நைஜீரியா அல்லது கொங்கோ இந்த மாதிரி இடங்கள்லாம் போறப்ப எப்படி மக்கள் கஷ்டப்படுறாங்க சமூக அநீதியினால. ஏழை மக்கள் அதிகமா ஒதுக்கப்படுறாங்க. அவங்களை நம்ம நினைக்கிறோம் இந்தியாவில் மட்டும்தான் அந்த மாதிரி அநீதிகள் நடக்கிறதுன்னு நம்ம குறுகிய வட்டத்தில் இருக்கோம். ஆனா வெளியே போய் பாக்குறப்ப எவ்வளவு அநீதிகள், அட்டுழியங்கள், அரசியல் வழியாக நடத்தப்படுகின்ற வன்முறைகள் நினைச்சு பாக்குறப்ப பயங்கர மனசுல கஷ்டமா இருக்கு. மேலும் லாட்டின் அமெரிக்கா ஒவ்வொரு நாட்டிலையும் இந்த அரசியல் அட்டுழியங்கள், வன்முறைகள் மிக அதிகமா இருக்கு. ஹொண்டூராஸ், நிக்கராகுவா, எல் சால்வதோர், வெனசுவேலா, அந்த இடங்கள்லாம் போயிருக்கிறப்ப அவங்க மக்களுடைய கஷ்டங்களை பார்க்கறப்ப ரொம்ப வேதனை. ஆனா ஒரு சந்தோஷம் என்னன்னா, இப்படிப்பட்ட கஷ்டப்படுற இடத்துல எல்லா இடங்கள்லையும் இயேசு சபையினர் சேவை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தங்களுடைய வாழ்க்கை பற்றி நினைக்காம, தங்களுடைய உயிரை பற்றி நினைக்காம கூட அவங்க சேவையில் ஈடுபட்டிருக்காங்க. அவங்க மட்டும் இல்ல, மக்கள் ஈடுபட்டிருக்காங்க. அதனால இயேசு சபையினர் அதில் இருக்காங்க நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இதுதான் நம்மளுடைய இயேசு சபையிலுடைய எங்களுடைய விருப்பம். எங்க மக்கள் கஷ்டப்படுறாங்களோ அந்த இடத்துல நம்ம இருக்கணும். இயேசு அங்க இருக்கிறார் அப்படிங்கறத நினைச்சு நம்மளும் இருக்கணும், அவரோட சேர்ந்து நம்ம செயல்படணும் அப்படிங்கிற பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குறிப்பா கஷ்டப்படுற நாடுகள் வந்து அதிகமா ஆப்பிரிக்கா, லத்தீன் அமெரிக்கா, ஈவன் ஏசியாவிலையுமே பிலிப்பீன்ஸ், இந்தோனேஷியா, மியான்மார், இந்த மாதிரி நாடுகள்ல மக்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு வகையில ஒரு இருந்தாலும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அல்லது யூரோப்ல இருக்கக்கூடிய மக்களும் இதோட சேர்ந்து செயல்படுறாங்க. குறிப்பாக யூரோப்ல பாத்தீங்கன்னாக்க, புலம்பெயர்ந்தோருக்காக அவர்களை எப்படி நம்ம சேர்ந்து அவர்களோட வாழணும், அவர்களுக்கு வாழ்வு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு பல மையங்கள் அமைத்து அவர்களோட வாழ்றாங்க இயேசுவினர். அந்த மக்களை வந்து இந்த எங்களுடைய கம்யூனிட்டி குழுமத்துல வந்து அவங்களும் ஒன்னா இருக்காங்க, ஒரே மெம்பரா. இந்த மாதிரி நினைக்கிறப்ப நம்ம போய் அவங்களோட வாழ்றது இல்ல, அவங்கள நம்மளோடையும் வாழ வைக்கணும், இருக்கணும், அவர்களும் நம்மளுடைய செயல்பாடுகளை சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற ஒரு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி அட்வொகசின்னு சொன்னல, குரல் கொடுக்கறது, இது வந்து அமெரிக்காவில் இயேசு சபையினர் அதிகமா செஞ்சு வர்றாங்க, யூரோப்லயும் செஞ்சு வர்றாங்க. யூரோப்பியன் யூனியன் பார்லிமெண்ட்ல இந்த மாதிரி செய்யறப்ப நினைக்கிறப்ப நம்ம மட்டும்தான் கஷ்டப்படுறோம், இணைந்து நம்ம எல்லாம் ஒன்னா செய்யலாம் அப்படிங்கிற ஒரு செய்யப்படுறப்ப மிக சந்தோஷமா இருக்கு. குறுகிய வட்டத்திலிருந்து உலகளாவிய வட்டத்தில் பாக்குறப்ப நிறைய கஷ்டங்கள், நிறைய பாசிட்டிவ், அதாவது நல்ல செயல்களும் நடந்து கொண்டிருக்கிறது நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷம்.
தந்தை சேவியர் ஜெயராஜ் அவர்களே, வத்திக்கான் வானொலி நேயர்களுக்கென தங்களது இந்த சமூக நீதி சுற்றுச்சூழல் நீதி செயலகம் ஆற்றி வரும் அரும் பணிகள் பற்றி, இயேசு சபையினர் ஆற்றி வரும் பணிகள் பற்றி மிக அழகாக விரிவாக சொன்னீர்கள். தங்களது இந்த பகிர்வுகளுக்கு மிக்க நன்றி, வணக்கம்.
மிக்க நன்றி, வணக்கம்.
எளியோர்க்கு நற்செய்தி வழங்கிடவும், விடுதலை வாழ்வினை முழங்கிடவும், புதுப்பார்வை மனிதர் அடைந்திடவும், அடிமை தளைகள் உடைந்திடவும், புதுப்பார்வை மனிதர் அடைந்திடவும், அடிமை
சபையினரின் சமுதாய நீதி சுற்றுச்சூழல் நீதி செயலகம் பற்றி இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில் விளக்கியவர் அருள்பணி சேவியர் ஜெயராஜ் அவர்கள். இது வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு.
செய்திகள்.
அவமானங்கள் நிறைந்த பாதையில் இயேசு பயணம் செய்ததைப் போல அவரது சீடர்களாகிய கிறிஸ்தவர்களும் பயணம் செய்ய வேண்டும் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பிப்ரவரி 20 இவ்வியாழனன்று தன் மறைவுரையில் கூறினார். தன் உறைவிடமான சாந்தா மார்த்தா இல்லத்தின் சிற்றாலயத்தில் நிறைவேற்றிய திருப்பலியில், நான் யார் என மக்கள் சொல்கிறார்கள் என்று இயேசு தன் சீடரை நோக்கி எழுப்பிய கேள்வியை மையப்படுத்தி திருத்தந்தை தன் மறைவுரையை பகிர்ந்து கொண்டார். இயேசுவை அறிதல், அறிக்கையிடுதல், அவரது பாதையை பின்பற்றுதல் ஆகிய மூன்றும் ஒவ்வொரு சீடருக்கும் வழங்கப்பட்டுள்ள அழைப்பு என்று கூறிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், அவமானம் மிகுந்த இந்த பாதையை விடுத்து வாழ்வில் மேலே ஏறிச் செல்ல விழையும் பொதுநிலையினர், அருள்பணியாளர்கள், ஆயர்கள், திருத்தந்தை அனைவரும் தவறிழைக்கின்றனர் என்று எடுத்துரைத்தார். இயேசுவை மெசியா என்று அறிக்கையிடுவதோடு கிறிஸ்துவர்களின் பணி நிறைவு பெறுவதில்லை. மாறாக இயேசுவை தொடர்ந்து சிலுவை வரை செல்வதே கிறிஸ்துவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அழைப்பு என்பதையும் திருத்தந்தை தன் மறைவுரையில் வலியுறுத்தி கூறினார்.
கல்வி என்பது மக்களை ஒளியை நோக்கி நடத்திச் செல்லும் செயல்திறன் கொண்ட ஓர் யதார்த்தம் என்றும், அது முழுமனித முன்னேற்றத்தை நோக்கி நம்மை வளர்ச்சியடச் செய்கின்றது என்றும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன்னை சந்திக்க வந்திருந்த திருப்பிட பேராயத்தின் உறுப்பினர்களிடம் கூறினார். கத்தோலிக்க கல்வி பேராயத்தின் ஆண்டு நிறையமர்வு கூட்டத்தில் கலந்து கொண்ட உறுப்பினர்களை பிப்ரவரி 20 இவ்வியாழன் காலை திருப்பிடத்தில் சந்தித்த திருத்தந்தை கல்வியின் ஒரு சில பண்புகளை மையப்படுத்தி அவர்களுக்கு உரை வழங்கினார். கல்வி என்பது சுற்றுச்சூழல் இயக்கத்தின் ஓர் அங்கம் என்பதை முதல் பண்பாக சுட்டிக்காட்டிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், ஒவ்வொரு தனி மனிதரும் நமது பொதுவான இல்லத்தின் உறுப்பினர் என்பதை உணரச் செய்வது கல்வியின் ஒரு முக்கிய பணி என்று எடுத்துரைத்தார். கல்வி ஒருவருக்கு சமநிலையை உருவாக்க வேண்டும் என்று லவ்தாத்தோ சி என்ற சுற்றுமடலில் தான் எழுதியுள்ளதை இவ்வுரையில் நினைவுகூர்ந்த திருத்தந்தை, ஒருவருக்குள் உருவாகும் சமநிலை அவரை ஏனைய மக்களுடனும் இவ்வுலகின் படைப்புகள் அனைத்துடனும் சமநிலையில் வாழ்வதற்கு கற்றுத்தருகின்றது என்று கூறினார்.
திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு ஆலோசனை வழங்குவதற்கென உருவாக்கப்பட்டுள்ள கர்தினால்கள் குழு திருப்பிடத்தில் மேற்கொண்ட 33வது சந்திப்பில் நிகழ்ந்தவற்றை தொகுத்து திருப்பிட செய்தித்துறையின் தலைவர் மத்தேயோ புரூனி அவர்கள் செய்தியாளர்கள் கூட்டத்தில் கூறினார். பிப்ரவரி 17 இத்திங்கள் முதல் 20 இப்புதன் முடிய நடைபெற்ற இந்த கூட்டத்தில் திருப்பிடத்தின் உயர்மட்ட அளவில் மேற்கொள்ளப்பட்டுள்ள மாற்றங்களை குறித்த பரிந்துரைகள் தொகுக்கப்பட்டுள்ள ஒரு வரைவு ஏட்டினை கர்தினால்கள் குழு திருத்தந்தையோடு இணைந்து ஆய்வு செய்தது என்று புரூனி அவர்கள் எடுத்துரைத்தார். திரு அவையின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் திருப்பிடத்தின் ஒரு சில அவைகளிலிருந்தும் புதிதாக வழங்கப்பட்டுள்ள பரிந்துரைகளை இந்த குழுவினர் தீவிரமாக ஆய்வு செய்தனர் என்றும் தெரிய வந்துள்ளது. இந்த ஆலோசனைக் குழுவின் அடுத்த சந்திப்பு இவ்வாண்டு ஏப்ரல் மாதம் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
கிரேக்க நாட்டின் லெஸ்போஸ் தீவில் உள்ள புலம்பெயர்ந்தோரை ஐரோப்பிய நாடுகளில் மீள் குடியமர்த்தும்படி 3 கர்தினால்கள் ஐரோப்பிய அரசுகளுக்கு விண்ணப்பம் ஒன்றை விடுத்துள்ளனர். ஐரோப்பிய நாடுகளில் உள்ள ஆயர் பேரவைகளின் ஒன்றிய அமைப்பான கொமேச்சியின் தலைவர் கர்தினால் ஜான் கிளவுத் கொலரிச், புலம்பெயர்ந்தோர் பணிகளின் ஒருங்கிணைப்பாளராக திருப்பிடத்தில் பணியாற்றும் கர்தினால் மைக்கேல் செர்னி மற்றும் திருத்தந்தையின் தர்ம பணிகளை ஒருங்கிணைக்கும் கர்தினால் கோன்ராட் கிரையேவிஸ்கி ஆகிய மூவரும் இந்த விண்ணப்ப மடலை பிப்ரவரி 20 இவ்வியாழனன்று வெளியிட்டுள்ளனர். உலகெங்கும் வாழும் கிறிஸ்தவர்கள், குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றியத்தில் வாழும் கிறிஸ்தவர்கள் தங்களுக்குள் இருக்கும் நற்செய்தி சார்ந்த சக்தியை தட்டியெழுப்ப தாங்கள் விடுக்கும் ஓர் அழைப்பு இது என்று இம்மூன்று கர்தினால்கள் விடுத்துள்ள விண்ணப்ப மடலின் ஆரம்பத்தில் கூறப்பட்டுள்ளது.
சிரியா நாட்டில் 8 ஆண்டுகளுக்கு பின்னர் அலெப்போவின் பன்னாட்டு விமான நிலையமும் தலைநகரிலிருந்து வரும் விரைவு வழிச்சாலையும் திறந்துவிடப்பட்டிருப்பது நேர்மறை உணர்வுகளை உருவாக்குகின்றன என்று அலெப்போவின் கல்தேய வழிபாட்டு முறை பேராயர் அந்துவான் அவுதோ அவர்கள் கூறியுள்ளார். சிரியா நாட்டின் காரித்தாஸ் பணிகளின் முன்னாள் ஒருங்கிணைப்பாளரும் அலெப்போ பேராயருமான அவுதோ அவர்கள், தலைநகரின் விரைவு வழிச்சாலை திறக்கப்பட்டதையொட்டி மக்கள் மேற்கொண்ட கொண்டாட்டம் மனதில் நம்பிக்கை உணர்வுகளை எழுப்புகின்றது என்று குறிப்பிட்டார். சிரியா நாட்டின் வர்த்தகத்துக்கும் பொருளாதாரத்திற்கும் தலைநகராக விளங்கிய அலெப்போ நகரம் 8 ஆண்டுகளுக்கு பிறகு தன் விமான சேவையை துவங்கியிருப்பது மக்கள் நடுவே பெரும் நம்பிக்கையையும் எதிர்பார்ப்பையும் உருவாக்கியுள்ளது என்று பேராயர் அவுதோ அவர்கள் மகிழ்வுடன் எடுத்துரைத்தார்.
குழந்தைகள் நன்முறையில் செழித்து வளர்ந்தால் மட்டுமே இவ்வுலகம் வாழ முடியும் என்பதை அறிந்திருந்தாலும் உலகின் எந்த ஒரு நாடும் தன் குழந்தைகளுக்கு வளமான எதிர்காலத்தை உருவாக்கவில்லை என்று ஐநாவை பிப்ரவரி 19 இப்புதனன்று வெளியிட்ட ஓர் அறிக்கையில் கூறியுள்ளது. ஐநா அவையின் ஏற்பாட்டுடன் உலக நலவாழ்வு அமைப்புகளில் பணியாற்றும் அறிஞர்கள் 180 நாடுகளில் மேற்கொண்ட பல்வேறு ஆய்வுகளின் முடிவாக வெளியான இவ்வறிக்கையில் குழந்தைகளின் உடல்நலக் குறைவு, சுற்றுச்சூழல் சீரழிவு மற்றும் வாய்ப்புகள் மறுப்பு என்ற 3 ஆபத்துகள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. முதல்தர நாடுகள் என்றழைக்கப்படும் செல்வம் மிகுந்த நாடுகளிலும் வளர்ந்து வரும் நாடுகளிலும் குழந்தைகளின் உடல்நலனில் போதிய அக்கறை காட்டப்படுவதில்லை என்று இவ்வறிக்கையில் கூறப்பட்டுள்ளது.
இத்துடன் நண்பர்களே, வத்திக்கான் வானொலியின் இன்றைய தமிழ் ஒலிபரப்பு நிறைவடைகின்றது. நன்றி.
வணக்கம்.
வணக்கம்.